சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி 13, 2022. தலைப்பு: ஆத்மா. கோல்டன் உரை. சங்கீதம்: கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்மாவை மீட்டுக் கொள்ளுகிறார். அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராதது. பொறுப்பு ரீதியான வாசிப்பு: சங்கீதம்: கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயிலிருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோடே கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்மாவை மீட்டுக் கொள்ளுகிறார். அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராதது. பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்தது. சங்கீதம்: எனக்கு ஒத்தாசை வரும். பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட்ட விட்டார். உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை, தூங்குகிறதுமில்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்மாவை காப்பாற்றுவார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற் கொண்டு என்றைக்கும் காப்பார். யோசுவா. அப்பொழுது யோசுவா ரூபனியரையும் காத்தியரையும் மனாசேயின் பாதிக்கோத்திரத்தையும் அழைத்து அவர்களை நோக்கி, கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு கட்டளையிட்டவைகளை எல்லாம் நீங்கள் கை கொண்டீர்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவிலும் என் சொற்படி செய்தீர்கள். நீங்கள் இதுவரைக்கும் அநேக நாளாக உங்கள் சகோதரரை கைவிடாமல் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையை காத்து கொண்டு நடந்தீர்கள். இப்பொழுதும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாம் உங்கள் சகோதரருக்கு சொல்லியிருந்தபடியே அவர்களை இளைப்பார பண்ணினார். ஆகையால் கர்த்தரின் தாசனாகிய மோசே யோர்தானுக்கு அப்புறத்திலே உங்களுக்கு கொடுத்த உங்கள் காணியாட்சியான தேசத்திலிருக்கிற உங்கள் கூடாரங்களுக்கு திரும்பி போங்கள். ஆனாலும் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்தது, அவருடைய வழிகளிலெல்லாம் நடந்தது, அவர் கற்பனைகளை கை கொண்டு அவரை பற்றி கொண்டிருந்தது, அவரை உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் சேவிக்கிறதற்காக கர்த்தரின் தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த கற்பனையின்படியையும் நியாய பிரமாணத்தின்படியையும் செய்யும்படி மாத்திரம் வெகு சாவதானமாயிருங்கள் என்றான். இவ்விதமாய் யோசுவா அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விட்டார்கள். யோசுவா. கர்த்தர் இஸ்ரவேலை சுற்றிலும் இருந்த அவர்களுடைய எல்லா சத்துருக்களாலும் யுத்தமில்லாபடிக்கு இளைப்பார பண்ணி அநேக நாள் சென்ற பின்பு யோசுவா வயது சென்று முதிர்ந்தவனான போது யோசுவா இஸ்ரவேலின் மூப்பரையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் மற்ற எல்லாரையும் அழைப்பித்து அவர்களை நோக்கி, நான் வயது சென்று முதிர்ந்தவனானேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இந்த சகல ஜாதிகளுக்கும் செய்த யாவையும் நீங்கள் கண்டீர்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணினார். பாருங்கள், யோர்தான் முதல் நான் நிர்மூலமாக்கினவைகளும் மேற்கிலுள்ள பெரிய சமுத்திரம் மட்டும் இன்னும் மீதியாயிருக்கிறவைகளுமான சகல ஜாதிகளின் தேசத்தையும் சீட்டு போட்டு உங்களுக்கு உங்கள் கோத்திரங்களுக்கு தக்கதாய் சுதந்திரமாக பங்கிட்டேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் அவர்களுடைய தேசத்தை கட்டி கொள்ளும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி உங்கள் பார்வையினின்று அகற்றி போடுவார். ஆகையால் மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதை விட்டு வலதுபுறமாகிலும் இடதுபுறமாகிலும் விலகி போகாமல் அதையெல்லாம் கை கொள்ளவும் செய்யவும் நிர்ணயம் பண்ணி கொள்ளுங்கள். இதோ இன்று நான் பூலோகத்தார் எல்லாரும் போகிற வழியே போகிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக சொன்ன நல்வார்த்தைகளிலெல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்தாலும் உங்கள் முழு ஆத்மாவாலும் அறிந்திருக்கிறீர்கள். அவைகளெல்லாம் உங்களுக்கு நிறைவேறிற்று. அவைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. ஏசாயா, பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூட்டை போலவும் இருப்பாய். உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வமுதல் பாழாய்க் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். மத்தேயு, அதுமுதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு மூன்றாம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ளத் தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாயிருக்கிறாய், தேவனுக்கேற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை புரிந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார். இங்கே நிற்கிறவர்களில் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாக்கவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். புலம்பல். கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய இரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. மேரி பேக்கர் எடி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கி டு தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். சொர்க்கத்தை அடைய இருத்தலின் இணக்கம், இருத்தல் என்ற தெய்வீக கொள்கையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆன்மா அல்லது ஆவி, கடவுள், மாறாத மற்றும் நித்தியம், மனிதன் கடவுளின் ஆன்மாவுடன் இணைந்து வாழ்கிறான் மற்றும் பிரதிபலிக்கிறான், ஏனென்றால் மனிதன் கடவுளின் உருவம். ஆன்மா என்பது மனிதனின் பொருள், வாழ்க்கை மற்றும் புத்திசாலித்தனம். இது தனிப்பட்டது, ஆனால் பொருளில் இல்லை. ஆன்மா ஆன்மாவை விட தாழ்ந்த எதையும் பிரதிபலிக்க முடியாதது. மனிதன் ஆன்மாவின் வெளிப்பாடு. ஒரு குறிப்பிட்ட அழகான ஏரியை பெரிய ஆவியின் புன்னகை என்று அழைத்த போது இந்தியர்கள் அடிப்படை யதார்த்தத்தின் சில காட்சிகளை பிடித்தனர். சுருக்கம் இணக்கம் ஆவியின் ஆட்சி தெய்வீக கொள்கையால் அரசாங்கம் ஆன்மீகம் பேரின்பம் ஆன்மாவின் வளிமண்டலம் உயிர் தன்னிச்சையானது என்பதை நாம் மறுக்க முடியாதது. மேலும் ஆன்மாவின் நித்திய நல்லிணக்கத்தை நாம் ஒருபோதும் மறுக்க கூடாதது. ஏனென்றால் மரண உணர்வுகளுக்கு கருத்து வேறுபாடு உள்ளது. கடவுளை பற்றிய நமது அறியாமை தெய்வீக கொள்கை இது வெளிப்படையான முரண்பாடுகளை உருவாக்குகிறது. மேலும் அவரை பற்றிய சரியான புரிதல் நல்லிணக்கத்தை மிட்டெடுக்கிறது. ஆன்மாவின் மகிழ்ச்சிக்காக உணர்வின் இன்பங்களையும் துன்பங்களையும் பரிமாறிக்கொள்ள உண்மை நீண்ட காலமாக நம் அனைவரையும் கட்டாயப்படுத்தும். ஆன்மா அழியாதது, ஏனென்றால் அது சுய அழிவின் கூறு இல்லாத ஆவி. மனிதன் ஆன்மீக ரீதியில் தொலைந்துவிட்டானா? இல்லை, அவர் உணர்வு பொருளை மட்டுமே இழக்க முடியும். எல்லா பாவங்களும் மாம்சத்தினால் உண்டானவை, அது ஆன்மீகமாக இருக்க முடியாதது. பொருளில் மனதின் மாயை நிலைத்திருக்கும் வரை மட்டுமே பாவம் இங்கே அல்லது மறுமையில் இருக்கும். இது பாவ உணர்வே தவிர பாவமான ஆன்மா அல்ல. இழந்தது நல்ல உணர்வால் தீமை அழிக்கப்படுகிறது. ஆன்மா உணர்வில் வசிப்பதாகவும் மனம் பொருளில் வசிப்பதாகவும் தவறான மதிப்பீடுகள் மூலம் நம்பிக்கையானது தற்காலிக இழப்பு அல்லது ஆன்மா ஆன்மீக உண்மை இல்லாத உணர்வாக மாறுகிறது. பிழையின் இந்த நிலை என்பது உயிரின் மரணக் கனவு மற்றும் பொருளில் இருப்பதை போன்றது. மேலும் இது அழியாத உண்மைக்கு நேர் எதிரானது. ஆன்மா பாவம் செய்யும் அல்லது அழியாத ஆன்மா அழியும் உடலில் உள்ளது என்று நாம் நம்பும் வரை இருத்தலின் அறிவியலை நாம் ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியாதது. மனிதகுலம் இந்த அறிவியலை புரிந்து கொள்ளும் போது அது மனிதனுக்கு வாழ்க்கையின் சட்டமாக மாறும். ஆத்மாவின் உயர்ந்த விதி இது நல்லிணக்கம் மற்றும் அழியாததன் மூலம் பொருள் உணர்வை விட மேலோங்குகிறது. வாழ்க்கை என்பது ஆன்மாவின் சட்டம், சத்தியத்தின் ஆவியின் சட்டம் கூட. ஆன்மா அதன் பிரதிநிதி இல்லாமல் இல்லை. ஆன்மாவை விட மனிதனின் தனிமனிதன் உயிரிழக்கவோ சுயநினைவின்மையில் மறைந்துவிடவோ முடியாதது. ஏனென்றால் இரண்டுமே அழியாதவை. தெய்வீக மனம் மனிதனின் ஆன்மாவாகும். மேலும் மனிதனுக்கு எல்லாவற்றிலும் ஆதிக்கம் செலுத்துகிறது. மனிதன் ஒரு பொருள் அடிப்படையில் படைக்கப்படவில்லை அல்லது ஆவி ஒருபோதும் உருவாக்காத பொருள் சட்டங்களுக்கு கீழ்ப்படியும்படி கட்டளையிடப்படவில்லை. அவரது மாகாணம் ஆன்மீக சட்டங்களில் மனதின் உயர் சட்டத்தில் உள்ளது. இணக்கமான மற்றும் அழியாத மனிதன் என்றென்றும் இருந்தான். மேலும் எந்த உயிர் பொருள் மற்றும் புத்திசாலித்தனம் போன்றவற்றின் மரண மாயைக்கு அப்பாற்பட்டவன். இந்த அறிக்கை உண்மையின் அடிப்படையிலானது, கட்டுக்கதை அல்ல. ஆன்மீக மனிதனின் ஆன்மா அல்லது மனம் கடவுள், எல்லா உயிரினங்களின் தெய்வீக கொள்கை. மேலும் இந்த உண்மையான மனிதன் உணர்வுக்கு பதிலாக ஆன்மாவால் ஆளப்படுவதால் தந்தை பரிபூரணமாக இருந்தாலும் மனிதனை சரியானவர் என்று அறிவியல் வெளிப்படுத்துகிறது. ஆவியின் சட்டத்தால் பொருளின் விதிகள் என்று அழைக்கப்படுவதால் அல்ல. புரிதல் வாழ்க்கை மற்றும் புத்திசாலித்தனத்தின் நிலைப்பாட்டை ஒரு பொருளிலிருந்து ஆன்மீக அடிப்படையில் மாற்றும் போது வாழ்க்கையின் யதார்த்தத்தை பெறுவோம். உணர்வின் மீது ஆன்மாவின் கட்டுப்பாட்டை பெறுவோம். மேலும் கிறிஸ்தவம் அல்லது சத்தியத்தை அதன் தெய்வீக கொள்கையில் உணருவோம். இணக்கமான மற்றும் அழியாத மனிதன் பெறப்படுவதற்கும் அவனது திறன்களை வெளிப்படுத்துவதற்கும் இது உச்சகட்டமாக இருக்க வேண்டும். தெய்வீக அறிவியலின் இந்த அங்கீகாரம் வருவதற்கு முன்பு நிறைவேற்றப்பட வேண்டிய மகத்தான பணியின் பார்வையில் தெய்வீக கொள்கையை நோக்கி நமது எண்ணங்களை திருப்புவது மிகவும் முக்கியமானது. வரையறுக்கப்பட்ட நம்பிக்கை அதன் தவறை கைவிட தயாராக இருக்கலாம். பொருத்தமற்ற காது முரண்பாட்டை நல்லிணக்கத்தை அழைக்கிறது, ஒற்றுமையை பாராட்டுவதில்லை. எனவே உடல் உணர்வு இருப்பதன் உண்மையான மகிழ்ச்சியை கண்டறியாமல் அதை தவறான அடிப்படையில் வைக்கிறது. விஞ்ஞானம் முரண்பாட்டை சரி செய்து வாழ்க்கையின் இனிமையான இணக்கத்தை நமக்கு கற்பிக்கும். மனித குலத்தை ஆசீர்வதிக்க ஆன்மாவிடம் எல்லையற்ற வளங்கள் உள்ளன. மேலும் மகிழ்ச்சியை மிக எளிதாக அடையலாம். மேலும் ஆன்மாவை தேடினால் நம் பாதுகாப்பில் மிகவும் பாதுகாப்பாக இருக்கும். உயர்ந்த இன்பங்கள் மட்டுமே அழியாத மனிதனின் ஆசைகளை பூர்த்தி செய்யும். தனிப்பட்ட உணர்வுகளின் வரம்புகளுக்குள் நாம் மகிழ்ச்சியை கட்டுப்படுத்த முடியாதது. புலன்கள் உண்மையான இன்பத்தை தருவதில்லை. மனித பாசங்களில் உள்ள நல்லவர்கள் தீமையை விடவும் ஆன்மீகம் மிருகத்தின் மீதும் ஏற வேண்டும். இல்லையெனில் மகிழ்ச்சி ஒருபோதும் வெற்றி பெறாதது. இந்த வான நிலையை அடைவது நமது சந்ததியை மேம்படுத்தும், குற்றங்களை குறைக்கும், மேலும் லட்சியத்திற்கு உயர்ந்த நோக்கங்களை கொடுக்கும். பாவத்தின் ஒவ்வொரு பள்ளத்தாக்கும் உயர்த்தப்பட வேண்டும். மேலும் சுயநலத்தின் ஒவ்வொரு மலையும் தாழ்த்தப்பட வேண்டும். நம் கடவுளின் நெடுஞ்சாலை அறிவியலில் தயாராக இருக்க வேண்டும். ஆன்மாவும் அதன் குணாதிசயங்களும் மனிதனின் மூலம் என்றென்றும் வெளிப்படுவதை அறிந்த குரு நோயுற்றவர்களை குணப்படுத்தினார், பார்வையற்றவர்களுக்கு பார்வை அளித்தார், காது கேளாதவர்களுக்கு கேட்கிறார், கால் ஊனமுற்றவர்களுக்கு கால்களை கொடுத்தார் மற்றும் ஆன்மா மற்றும் இறைச்சி பின் சிறந்த புரிதலை அளிக்கிறது. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுகிறாயா? இந்த கட்டளையானது வெறும் பொருள் உணர்வு, பாசம் மற்றும் வழிபாடு அனைத்தையும் சரணடைவதையும் உள்ளடக்கியது. இது கிறிஸ்தவத்தின் எல் பொராடோ. இது வாழ்க்கை அறிவியலை உள்ளடக்கியது. மேலும் ஆவியின் தெய்வீக கட்டுப்பாட்டை மட்டுமே அங்கீகரிக்கிறது. இதில் ஆன்மா நமது எஜமானர் மற்றும் பொருள் உணர்வு மற்றும் மனிதனுக்கு இடமில்லை. ஆன்மாவால் ஆளப்படும் போது மனிதன் இணக்கமாக இருக்கிறான். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி டேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.